அடுத்து இனிமேல் நாம் இப்படி மந்திர வடிவங்களெல்லாம் சொல்லி இனிமேல் சக்தி என்று இதுவரை பார்த்தோமே, அந்த சக்தி என்பது என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இனிமேல் இறைவனுடைய சக்தி தான் அவனுக்கு திருமேனியாக வருகிறது என்று விளக்கிவிட்டு, அந்த சக்தி என்பது என்ன என்று அதனுடைய விளக்கத்தை இனி நமக்கு தருகிறார். 81 சக்திதான் பலவோ எண்ணில், ஆக இறைவனுடைய சக்திகள் பலவாக சொல்லப்படுகின்றனவே, படைத்தல் சக்தி, காத்தல் சக்தி, அழித்தல் சக்தி என்று ஈசானம் அந்த பல சக்திகளாக சொல்லப்படுகின்றனவே, சக்திதான் பலவோ எண்ணில் தான் ஒன்றே, சிவசக்தி ஒன்றுதான், அது செய்யும் வெவ்வேறு தொழில்களாலே வெவ்வேறு பெயரை பெறுகின்றன, அவ்வளவுதான். பெயர்கள் பலவானாலும் சக்தியாகிய பொருள் ஒன்றுதான், தான் ஒன்றே, அநேகமாக வைத்திடும் காரியத்தால், அவை செய்கிற காரியத்தினாலே செயல்களாலே பலவாக சொல்லப்படுகின்றன பல பெயர்களாக. வைத்திடும் காரியத்தால் ஒரு உமை சொல்லுகிறார், மந்திரியாதிக்கெல்லாம் உயித்திடும் ஒருவன் சக்தி போல், அரசனுடைய ஒரே சக்தி தான், ஒரே ஆணைதான், மந்திரிமார்கள், பிரதானிகள், அந்த சேனைத்த சேனாதிபதிகள் இவர்களிடம் இருந்து செயல்படுகின்றது. அதுபோல மந்திரி ஆதிக்கெல்லாம், மந்திரி முதலியவர்களிடத்துல உயித்திடும், அவர்களை செலுத்துகின்ற ஒருவன் சக்தி போல், ஒருவன் என்றால் இங்கே அந்த அரசனுடைய சக்தியை போல, அரணுடையதாகி, இந்த சக்தி என்பது சிவபெருமானுக்கு உரிய சக்தியாகி, புத்தி முத்திகளையெல்லாம் புரிந்து, ஆக இந்த சாத்திர நூல்களிலே புத்தி முத்தி என்று அடிக்கடி வரும். புத்தி என்றால் எதை குறிக்கும்? புத்தி என்றால் உலக இன்பம், புத்தி என்றால் உலக இன்பம், முத்தி என்றால் வீட்டின்பம். புத்தி முத்திகளையெல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாறு ஆம், அது முக்கியமானது, அவன் நினைந்தவாறு ஆம். ஆக சிவசக்தி தானே தன்னுடைய போக்கிலே செயல்படவில்லை, சிவபெருமான் எப்படி நினைக்கின்றாரோ அந்த நினைப்பைத்தான் சக்தி நிறைவேற்று. இறைவனுடைய திருவுள்ளப்படிதான் சக்தி செயல்படும், அவன் நினைந்தவாறு ஆம். ஆமா, நான் ஒன்று நினைத்தால், கை ஒன்று செய்தால் என்ன ஆகும்? நான் நினைத்ததைத்தானே என்னுடைய கைகால் செய்ய வேண்டும். அதுபோல இந்த இறைவனுக்கு சக்தி என்பது கருவி. அடுத்த பாட்டுல சொல்லுகிறார், விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள். அடுத்த பாட்டுல சக்தி தன் வடிவு ஏது, மாணவர் கேட்கிறார், சக்தியினுடைய வடிவம் எப்படி இருக்கும், சக்தி தன் வடிவு ஏது, சக்தியினுடைய வடிவம் என்ன? எண்ணில் தடையிலா ஞானமா, அதுதான் சக்தியினுடைய வடிவம், தடையிலா ஞானமா. அந்த தடையிலா ஞானம் என்பதற்கு ரெண்டு பொருள் சொல்லலாம். தடையிலா ஞானம், அந்த சக்தி உயிர்களுடைய அறிவை தடை செய்யாது, உயிர்களை தடை செய்யாது, உயிர்களுடைய அறிவை தடுக்காது, மறைக்காது, தடையிலா ஞானம். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், வேறு எதுவும் சக்தியை தடைப்படுத்தவும் முடியாது, வேறு எந்த ஆற்றலும் சக்தியை தடைப்படுத்த முடியாது, தடையிலா ஞானம். தானும் தடைப்படுத்தாது, அதுவும் தடைப்படுத்தப்பட முடியாது, தடையிலா ஞானமாகும். இங்க மாணவர், அடுத்து மாணவருடைய ஐயம் அடுத்து என்ன கேட்கிறார், ஏதோ ஞானம் என்று மட்டும்தானே சொல்லுகிறீர்கள், இறைவனுடைய இச்சா சக்தி கிரியாசக்தி எல்லாம் சொல்லுகிறார்களே, அவையெல்லாம் என்ன என்று கேட்கிறார். உயித்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ என்று கேட்கிறார். அந்த இச்சா சக்தி, இச்சை விருப்பம், செய்தினா செயல் தொழில் கிரியை, இச்சை கிரியை, இவை ஞானத்த பார்த்து உழவோ எண்ணில் விடை கூறுகிறார். இவை ஞானத்து உழவோ என்றால் என்ன பொருள்? ஞானத்தை போல இவையும் வேறு வேறா? ஞானத்தை போல இச்சையும் கிரியையும் வேறு வேறு சக்திகளா என்று மாணவர் கேட்கிற போது, அவை வேறு வேறு அல்ல, அந்த ஞானத்தினுடைய நிலைகள் தான், நிலைதான் இந்த இச்சை கிரியை என்பவை என்று விளக்கம் கொடுக்கிறார். அத பாருங்க, எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. செய்தி என்றால் கிரியை செயல். எனவே அறிவு எப்படி நிற்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் இந்த இச்சையும் கிரியையும் அமையும். வைத்தலால் மறைப்பில் ஞானால், ஞானால்னா ஞானத்தால், சுருக்கிவிட்டார் வார்த்தையை, ஞானத்தால் என்பதை ஞானால். எதை சுருக்கிவிட்டார்? ஞானம் என்பதில் அந்த அம்மை எடுத்து விட்டார். ஞானத்தில் அம் போய்விட்டால் என்ன இருக்கும்? ஞான் ஆள் ஞானால். இதெல்லாம் புலவர்களுக்கு உரிமை, சொற்களை எடுக்கலாம் சேர்க்கலாம், நீங்க அப்படியெல்லாம் செய்ய, அதெல்லாம் போயட்டிக் லைசன்ஸ். கவிஞர்களுக்கு அந்த உரிமை எல்லாம் உண்டு, உரை நடையில அந்த உரிமை கிடையாது. மறைப்பில் ஞானால் மறிவிடும் கிரியை எல்லாம். எனவே இறைவனுடைய சொரூப நிலையில அவனுடைய சக்திக்கு என்ன பேரு? பராசக்தி. சொரூப நிலையிலே பராசக்தி, தடத்த நிலையில ஆதிசக்தி என்ற பெயரை பெறுகிறது. அந்த ஆதிசக்தி தொழிற்படுகிற போது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று மூன்றாகி இன்னும் பலவாகி இப்படி விரிந்து பல்வேறு தொழில்களை செய்கிறது, பல்வேறு பெயர்களை பெறுகிறது. பாட்டிலே விளக்குகிறார், ஒன்றதாய் சக்தி ஒன்றே, ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி, இச்சை என்றும் ஞானம் என்றும் கிரியை என்றும் மூன்று வகைப்பட்டதாகி நின்றிடும் சக்தி. இச்சா சக்தி என்பது என்ன? விளக்கம் கொடுக்கிறார். இச்சா சக்தி என்று எதை சொல்லுகிறோம்? இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். உயிர்க்கு அருள் நேசமாகும். உயிர்களிடத்திலே இறைவன் கொள்ளுகின்ற அந்த இரக்கம்தான் இச்சாசக்தி. வேறு என்ன? இறைவன் கொள்ளுகிற இரக்கம் கருணை, அதுதான் இச்சாசக்தி. ஞானசக்தி என்பது என்ன? நன்றெலாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன். ஞானசக்தி என்பது என்ன? உயிர்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அறிகின்ற அவனுடைய ஆற்றல், அறிகின்ற நிலையில ஞானசக்தி என்ற பெயர். ஞானசக்தி அறிதலை செய்யும். நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன் நாதன் அன்று அருட்கிரியைதன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். அப்பொழுதே, அன்றுன அப்பொழுதே, அறிந்த அப்பொழுதே. இங்க காலதாமதம் எல்லாம் கிடையாது. எப்போது அறிகிறானோ அப்போதே அறிந்த மாத்திரத்துல செயலும் நிகழ்கிறது, நினைத்த மாத்திரத்துல எல்லாவற்றையும் செய்ய வல்லவன். எனவே அன்று அப்பொழுதே அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். உடனே மாணவர், அவர் ரொம்ப பேராசைக்காரர் போல இருக்கிறது, எனக்கும் தானே இச்சாசக்தி ஞான சக்தி எல்லாம் இருக்கிறது, நானும் சிவனோடு ஒப்பேனோ ஒப்பாவேனோ என்று கேட்கிறார். சிவனும் உயிர்களும், சிவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பனாவன். ஆக உயிர்களுக்கும் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி இருப்பதனாலே சிவனை ஒப்பவனாவன் என்றிடின் என்று நீ சொன்னால் அப்படியல்ல. அனாதி மலம் இவற்றினை மறைக்கும், அதாவது உயிர்களுடைய அறிவு இச்சை செயல்களை அனாதியாகவே மலம் மறைத்துக் கொண்டிருக்கிறதே. அனாதி மலம், ஆணவ மலம் இவற்றினை மறைக்கும். காவலன் இறைவன், காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப, அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கியற்ற அளவிலே அந்த ஆணவ மலத்தை நீக்கி விளக்கத்தை கொடுப்பான். வினைக்கியற்ற அளவிலே அவற்றை இறைவன் செயல்படுத்துகிறான். காவலன் கொடுக்க காண்பன். பிறகு பாவியாம் புத்தி என்றால் என்ன பொருள் சொன்னோம்? உலக இன்பம். புத்தி என்றால் உலக இன்பம். பாவியாம் புத்தி என்றால் வரக்கடவதாகிய வரக்கூடியதாகிய பாவித்தல் என்பதிலிருந்து வருகிறது. வரக்கடவதாகிய அந்த உலக இன்பங்களை இறைவன் வினைக்கு ஏற்ப கொடுக்கின்றான். காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் இந்த பாவியாம் புத்தியை கொடுக்க காண்பன். அதேபோல முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். அதுபோலத்தான் முத்தியையும் முத்தி பயனை கொள்ளுகின்ற முறையும் அதுவேயாகும். முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். அடுத்து அந்த சுத்த மாயையிலே தோன்றுகிற அந்த தத்துவங்கள், ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றனவே, அவற்றை பற்றி பேசுகிறார். சுத்த மாயையிலே அந்த ஐந்து சிவ தத்துவங்கள் இருக்கின்றன அல்லவா. அந்த முதலாவது தத்துவமாகிய நாதம் அல்லது சிவம் என்ற அந்த தத்துவம் சுத்த மாயையிலிருந்து எப்படி தோன்றுகிறது? முதலிலே இறைவன் தன்னுடைய ஞான சக்தியை சுத்த மாயையிலே செலுத்துகிறான். ஞான சக்தி மாத்திரமாக அந்த சுத்த மாயையை நோக்குகிறான். அதாவது என்ன பொருள்? இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் விளங்குவதற்கு அருமையான விளங்க சிரமமான பகுதிகள். அந்த அசுத்த மாயையிலிருந்து தோன்றிய தத்துவங்களையாவது ஓரளவு விளங்கிக் கொள்ளலாம். இது சுத்தமாய நமக்கு சுத்தமாக விளங்காத. எனவே அந்த சுத்த மாயையிலே தன்னுடைய ஞான சக்தியை மாத்திரம் செலுத்துகிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவன் அந்த சொரூப நிலையில அவன் எதையுமே நோக்காத நிலை, அந்த நிலை மாறி இப்போது அந்த சுத்த மாயையை முதலிலே அறிகிறான். பொதுவாக அறிகிறான், அவ்வளவுதான். ஞான சக்தியை செலுத்துகிறான் என்றால் அறிகிறான் என்ற பொருள். முதலிலே அறிகிறான் பொதுவாக. அப்படி அறிந்த அளவுல அந்த சுத்தமாயினுடைய முதலாவது விருத்தி நாம் படிச்சிருக்கிறோம்ல. விருத்தி என்றால் என்ன பொருள்? அதாவது சுருங்கி இருந்தது விரிவடைகிறது, அதான் விருத்தி, விரிவடைதல். எனவே சுத்தமாயினுடைய காரியங்கள் எல்லாம் விருத்தி தான், பரிணாமம் அல்ல. பரிணாமம் என்பது அசுத்தமாயையில தான், சுத்தமாயையிலே விருத்தி. எனவே இறைவன் அப்படி பொதுவாக அறிந்த மாத்திரத்துல அந்த சுத்தமாயை முதலாவதாக விரிவடைய தொடங்குகிறது. அது அந்த முதல் தத்துவம் தான் சிவ தத்துவம் அல்லது நாதம் எனப்படுகிறது. இங்கே தத்துவம் என்றால் என்ன விளக்கிக் கொள்கிறீர்கள்? சிவ தத்துவம் என்றால் அது ஒரு எல்லையற்ற இடம், அங்கே பல உலகங்கள் உண்டு. சிவ தத்துவத்திலேயே பல உலகங்கள் இருக்கின்றன, தோன்றும். இப்ப நம்முடைய நிலம் என்ற தத்துவம் இருக்கிறதே, கடைசி 36வது தத்துவம் என்ன? பிருதிவியா? ஆமா, அந்த மண், மண் நிலம் என்ற தத்துவம் அது எவ்வளவு விரிவுடையது தெரியுமோ? பல கோடி மைல்களுக்கு அப்பால் விரிந்து கிடக்கிறது. இந்த உலகம் மட்டும் இந்த நிலம் அல்ல, இது மட்டும் நிலம் அல்ல, வானம், சந்திரன், சூரிய எல்லா கோள்களையும் தாண்டி மேலே விரிந்து போகிறது. ஆகாயத்தையும் கடந்து, ஆகாயமெல்லாம் அப்படி விரிவுடையது என்றால் அங்க முதலாவது தத்துவம் எவ்வளவு விரிவுடையதா இருக்கும் பாருங்க. கடைசி 36 தத்துவமே இவ்வளவு விரிவுடையது என்றால் முதலாவது தத்துவம், ஐயோ நம்மால, ஆமா நம்ம அவ்வளவு விஞ்ஞானம் எல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது. ஆமா, அப்படி அந்த சிவ தத்துவம் விரிந்து கிடக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்கி நிற்கிறது. தத்துவ படம் பார்த்திருப்பீர்களே, வளைவு போட்டிருப்ப, வட்டம், வட்டம் போட்டிருப்பார். ஆக அந்த சுத்த மாயை தான், அதனால்தான் குண்டலினி குடிலை என்றெல்லாம் பெயர். வளைந்து கிடப்பது, எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது. எனவே அதிலே முதலாவதாக சிவ தத்துவம் என்ற இடம், அது இடம் தோன்றுகிறது. பிறகு அடுத்த தத்துவம் சிவம், சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம், சக்தி அல்லது விந்து என்ற பெயர். இது இறைவனுடைய கிரியாசக்தி, கிரியாசக்தி மாத்திரமாக செலுத்துகிற போது, கிரியாசக்தியை செலுத்துகிறான் என்றால் என்ன பொருள் என்றால், முதலாவது அறிகிறான், பொதுவாக அறிகிறான். அடுத்து இரண்டாவது அதை செயற்படுத்த கருதுகிறான், செயல்படுத்த கருதுகிறான், கருதுகிற நிலை. முதலாவது அறிகிற நிலை, அடுத்து அதனை கருதுகிறான், செயல்படுத்த, அதுதான் கிரியாசக்தியை செலுத்துகிற நிலை. அப்போது அந்த விந்து தத்துவம் என்ற சக்தி தத்துவம் தோன்றுகிறது. அடுத்து மூன்றாவதாக வருவது சதாசிவ தத்துவம், சாதாக்கியம் மூன்றாவது. அது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக தொழிற்படுகிற நிலையிலே, இது சிவம் சக்தி சாதாக்கியம். அடுத்து ஈஸ்வரம், ஈஸ்வரம் என்ற நாலாவது தத்துவத்தில். இங்க சதாசிவ தத்துவம் என்பது என்ன? தொழிலில் செயலில் புகுகிற நிலை, செயலில் புகுகிற நிலைதான் சாதாக்கிய தத்துவம். இன்னும் செயலில் இறங்கவில்லை, செயலிலே புகுகிறான், அதுதான் மூன்றாவதாகிய சாதாக்கியம். முதலிலே நோக்குகிறான், பிறகு கருதுகிறான், பிறகு செயலில் புகுகிறான், அது சதாசிவம். அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம், சதாசிவமூர்த்தம் தான் எது, அந்த சிவலிங்கம் கருவறையில் இருக்கிற, ஆமா அரு உருவம். அதனுடைய தொழில் என்ன? சதாசிவத்தினுடைய தொழில் அருளல், அருளல். அவனுடைய அருளல் எப்படி நிகழும் என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் சமமாகத்தான் நிகழும், சமமாகத்தான் நிகழும். அதனால்தான் அந்த அந்த சதாசிவ நிலையில ஞானமும் கிரியையும் சம அளவிலே செயல்படுவதாக வைத்திருக்கிறார். ஆக எந்த உயிரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக செயல்படுகிற நிலை. இனிமேல்தான் கூடி குறைந்து செயல்படுகிற நிலை இனிமேல்தான் வருகிறது. அதாவது அடுத்த நிலை என்ன? மகேஸ்வரன், மகேஸ்வரன் என்ற நிலை. அதற்கடுத்து சுத்தவித்தை என்ற ஐந்தாவது நிலை. இங்கே அந்த ஞான சக்தியும் கிரியாசக்தியும் கூடியும் குறைந்தும் செயல்படும். இப்போ அந்த மகேஸ்வர தத்துவத்தில ஈஸ்வர தத்துவத்தில எது கூடி எது குறையும்? கிரியை கூடி, அறிவு ஞானம் குறைந்த நிலை, பிறகு அங்க சுத்த வித்தையில ஞானம் மிகுந்து கிரியை குறைந்து செயல்படுகிற நிலை. இப்ப நம்மிடத்தில் எல்லாம் இறைவனுடைய அந்த ஞானம் கிரியைகள் நம்மிடத்திலே இப்பொழுது சமமாக செயல்படுகின்றனவா? எப்படி எப்படி செயல்படுகின்றன? நம்மிடத்துல எப்படி செயல்படுவதாக நினைக்கிறீர்கள்? நம்மிடத்துல செயல்படுவதாக நினைக்கிறீரா இல்லையா முதல்ல? அதிலே சந்தேகம் வரக்கூடாது. அதாவது நம்முடைய அவரவருடைய வினைக்கு ஏற்ப செயல்படுகிறான். வினைக்கு ஏற்பத்தான் நம்மிடத்திலே செயல்படுகிறான். எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக செயல்படவில்லை. ஆக சமமாக செயல்படுகிற நிலைதான் சதாசிவம். அதனால்தான் கருவறையிலே எல்லாருக்கும் பொதுவாக வைத்து வழிபடுகிறோம். அது சதாசிவமூர்த்தி அருளல் எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கிற நிலை. அதனால்தான் அதனை கருவறையிலே மூலமூர்த்தியாக வைத்திருக்கிறோம். பிறகு இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம், மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 சொல்லுகிறார்களே, அவையெல்லாம் அந்த கூடியும் குறைந்தும் அவரவருடைய நிலைக்கு ஏற்ப செயல்படுகிற மூர்த்தங்கள். அதைத்தான் இங்கே 85 பாட்டிலே, ஞானமே ஆனபோது சிவன், ஞானமே ஆனபோது சிவன். சிவன் என்றால் இங்கே சிவதத்துவம்னு பொருள். ஞானமே ஆனபோது இறைவனுக்கும் அந்த நிலையிலே சிவன் என்ற பெயர்தான். தத்துவத்துக்கும் சிவதத்துவம் என்ற பெயர், இறைவனுக்கும் சிவன் என்ற பெயர். ஞானமே ஆனபோது சிவன் என்ற பெயரை பெறுகிறான். அவனுக்கு இடமாக இருக்கிற அந்த தத்துவமும் சிவதத்துவம் எனப்படுகிறது. பிறகு தொழில் ஞானம், தொழில் ஞானம். அதாவது தொழில் என்றால் கிரியை, கிரியை மாத்திரமாக நிற்கிற நிலையிலே என்ன பெயர்? சக்தி தத்துவம். அவனுக்கு சக்தி என்ற பெயர். அதுதான் தொழில் ஞானம். ஞானம் என்றால் சக்தி, ஞானம் என்றால் சக்தி, தொழில் ஞானம். ஒக்கின் ரெண்டும் சமம், சமமானால் ஞானமும் கிரியையும் ஒத்த அளவிலே செயல்படுகிற போது ஈனமில் சதாசிவன், அப்போது சதாசிவன் என்ற பெயரை பெறுகிறான். அந்த இடமும் அவனுக்கு இடமாக அமைகிற தத்துவமும் சதாசிவ தத்துவம் எனப்படுகிறது. பிறகு வேர் ஈசனாம் தொழில் அதை ஏறின், கிரியை மிகுமானால் கிரியாசக்தி மிகுந்த நிலையிலே ஈசன் மகேஸ்வர தத்துவம், அவனுக்கு மகேசன் என்ற பெயர். பிறகு ஊனமேல் கிரியை, ஊனம்னா குறைவு, குறைந்தால் ஊனமேல் கிரியை, கிரியை குறைந்தால் வித்தை, சுத்த வித்தை என்ற பெயரை பெறும். உருத்திரன் சிவபெருமான், உருத்திரன் சிவபெருமான் இப்படி மூன்று நிலைகளை கொள்ளுகிறான். லயம் போகம் அதிகாரம் என்ற மூன்று நிலைகளை அடைகிறான். லயம் என்பது என்ன? லயம் என்றால் ஒடுக்கம் என்ற பொருள், ஒடுக்கம் ஒடுங்கிய நிலை லயம். போகம் என்றால் புகுகிற நிலை, செயலிலே புகுகிற நிலை போகம். அதிகாரம் என்றால் செயல் செய்கிற நிலை, தொழிலை செய்கிற நிலை அதிகாரம். லயம் போகம் அதிகாரம் என்று படிப்படியாக வைத்திருக்கிறார்கள். முதலிலே ஒடுங்கிய நிலை, ஒடுக்க நிலை, அதுதான் இந்த முதல் இரண்டு. சிவம் சக்தி, சிவம் சக்தி என்ற முதல் இரண்டு நிலைகளிலே இறைவன், இறைவனது நிலை லயநிலை. அதுதான் அருவநிலை, அது அருவநிலை, அருவம். ஆக முதலிலே பொதுவாக நோக்குகிறான், பிறகு பொதுவாக கருதுகிறான், அது அவனுடைய லயநிலை. அடுத்து சதாசிவம், அது அவனது அருவுருவம், அருவுருவ நிலை. அது செயலிலே புகுகிற நிலை.
சதாசிவம்.
பிறகு ஈஸ்வரம் சித்த வித்தை என்பவை உருவ நிலை. இந்த இரண்டு தத்துவங்களிலே இறைவன் பிறரை கொண்டு, பிறரை வாயிலாக கொண்டு இந்த தொழில்களை செய்விக்கிறான். சதாசிவம் அந்த நிலை வரை இறைவன் தானே செய்கிறது, தானே செய்தல் சதாசிவம் வரை இறைவன் தானே செய்கிற நிலை. அதற்கு கீழே பிற கடவுளரை கொண்டு தொழில் செய்கிற நிலை. இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் பெயர் சொல்லுகிறார் அடுத்த பாட்டிலே. வித்தையோடு கீழிருந்து, அருணந்தி சிவத்துக்கு என்ன வழக்கம், மேலிருந்தே சொல்ற வழக்கம் கிடையாது, எல்லாம் கீழிருந்துதான். வித்தையோடு ஈசர், அதற்கு மேலே சாதாக்கியம், அதற்கு மேலே சக்தி, அதற்கு மேலே சிவம் என்ற ஐந்தும் சுத்த தத்துவம். ஏன் சுத்த தத்துவம் என்ற பெயர்? அந்த சுத்த மாயையிலே இறைவன் நிகழ்த்துகின்ற செயல்கள், அந்த சுத்த மாயையிலிருந்து உண்டாகின்ற ஐந்து காரியங்கள் இவை. எனவே சுத்த தத்துவம் என்ற பெயரை பெறுகின்றன. இவை சிவன் தன் சுதந்திர வடிவமாகும். ஆக இறைவனுக்கு இந்த சுத்த மாயைதான் இடமாக அமைகிறது, சுதந்திர வடிவமாக சொல்லப்படுகிறது. நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே. அங்கே கால தத்துவம் இல்லை. கால தத்துவம் எங்கே வருகிறது? அசுத்த மாயைக்கு வரும்போதுதான் காலமே உண்டாகிறது. இது அதற்கு மேலே தோன்றுகிறவை ஆதலாலே கால தத்துவத்தை கடந்தது. நித்தம் என்று உரைப்பர், ஆனால் அது நித்தமா? அதற்கும் அழிவு உண்டு. அந்த சிவ தத்துவங்களுக்கும் என்ன உண்டு? ஒடுக்கம் உண்டு. நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையால், அங்கேயும் சுத்த காலம் என்பது உண்டு. அந்த சுத்த உலகங்களிலும் சுத்த காலம் என்பது உண்டு. எனவே நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே வைத்திலர் முற்பிற்பாடு. இது முன்னாலே வந்தது, இது பின்னாலே வந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாத, முன்பின் சொன்னால் என்ன ஆகும்? காலம், காலம் என்பது வரும். எனவே முற்பிற்பாடு வைத்திலர் வரிவித்தார் கருமத்தாலே, தொழிற்பாட்டினாலேதான் இந்த முன்பின் என்று வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஒருவனே அடுத்த பாட்டு நேரம் இருக்கா? ஏனென்றால் அடுத்த பாட்டில் ராவணன் வருகிறான்.